நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் சென்டர் என்ற சிறுகதை அமைப்பில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இந்த சிறுகதையினை எழுதியவர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தைச் சேர்ந்த இஜி நெஸ்பிட். இந்த கதையின் தலைப்பு த மிரர். கதையின் தமிழாக்கம் கண்ணாடி. நான் அமர்ந்திருக்கும் மேஜையின் மறு முனை வரையில் ஒளிவீசும் அளவிற்கு பிரகாசமான புன்னகை செய்தேன். இந்த பூங்காவில் உள்ள உணவு விடுதியில் பொதுவாக வார இறுதிகளில் நல்ல வியாபாரம் நடக்கும். இன்னைக்கு இங்கே ரொம்ப பரபரப்பாக இருக்குல்ல என்று அங்கே நிலவிய அமைதியை தகர்த்து பேச்சை முதலில் துவங்கினேன். இங்கே ரெண்டு குழந்தைகள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. இது பார்வைக்கு மிக வெளிப்படையாக தெல்ல தெளிவாக தெரிந்தது. நிறைய நிழல் தரும் பெரிய மரத்தின் கீழ் தேவதைகள் போலவும் சிறுவர் கதைகளில் வரும் சொர்க்கலோகத்து அழகிகள் போலவும் மினுமினுப்பான ஆடை அணிகலனுடன் சிறுமியர் குழு தங்கள் கொண்டாட்டத்தை நடத்தி கொண்டிருந்தனர். பக்கத்தில் ஒரு நடைபாதையில் பல சூப்பர் ஹீரோக்கள் தங்கள் ரகசிய அடையாளங்களை மற்றவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக தங்கள் முகமூடிகளை இறுக பிடித்து கொண்டு கேக் துண்டுகளை ரசித்து சுவைத்து கொண்டிருந்தனர். இந்த பூங்கா பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு ஒரு சரியான தேர்வு. நிறைய இடம் இது பெரிய என அலட்சியமாக கையை அசைத்தபடி சிறுவர்கள் சிலரை சுட்டி காண்பித்து, அதாவது குழந்தைகள் நல்லா ஓடி ஆடி விளையாட முடியும்னு சொல்கிறேன் என தட்டு தடுமாறி வாக்கியத்தை முடித்தேன். நிறைய பேர் அவங்க நாய்களை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. நாய்கள் சுதந்திரமாக சுற்றி திரியறதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய பகுதி இருக்குது. உங்ககிட்ட செல்ல பிராணிகள் ஏதாவது இருக்கா? உணவு விடுதியின் பணியால் ஒருவர் வரவே சிறிது நேரம் மெனு அட்டையை பார்த்துவிட்டு காபி மற்றும் அன்றைய தினத்தின் சிறப்பு கேக்கை பற்றி கேட்பதில் சிறிது நேரம் கழிந்தது. நினச்சா வேடிக்கையாக இருக்குது. அது எப்படி எல்லா நாளும் இந்த நாளின் சிறப்பு கேக் எப்போதுமே கேரட் கேக்காகவே இருக்குது, இந்த நாளின் சிறப்பு சூப் எப்போவுமே தக்காளி சூப்பாகவே இருக்கிற மாதிரி என்றேன். பிறகு சற்று நேரம் அங்கே நிசப்தம் குடிகொண்டது. ஒரு நீண்ட அமைதிக்கு பின் நான் என் பிரகாசமான புன்னகையை மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் பேச விரைந்தேன். சாம்பல் நகரம் என்று அறியப்படும் பாம்பியில் அவர்கள் மீட்டெடுத்த கட்டிடங்களை பற்றி நீங்கள் படிச்சிங்களா? அதை விட விண்வெளி வீரர்கள் இப்போ கீரை விதைக்கிறத பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. மன்னிக்கணும், நீங்கள் ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. இம்முறை அமைதி சற்று நீளமாக தோன்றியது. அந்த உணவு விடுதியில் வேலை செய்யும் பணியாளர் திரும்பி வந்தார். கையில் காபி மற்றும் கேக்கை கொண்டு வந்தார். அதைவிட முக்கியமாக காபி நுரையில் கொக்கோ தூள் தூவப்பட்டிருக்கும் முறையை பற்றியும் கேரட் கேக்கின் நிலத்தன்மை மற்றும் அடர்த்தியை பற்றி விவாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் உடன் கொண்டு வந்தார். அதில் சில நிமிடங்கள் கலைந்தது. என் சிந்தனைக்குட்பட்ட வெகுஜன யதார்த்த பேச்சுக்கள் எல்லாம் நிறைவடைந்து மேற்கொண்டு சும்மா பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் தொண்டை வறண்டு போனது போல தோன்றியது. இன்னொரு தலைப்பில் பேச்சை துவங்க என்னால் சட்டென ஒரு விஷயத்தை நினைக்க முடியவில்லை. நான் பெருமூச்சுடன் சற்று சாய்ந்து அமர்ந்தேன். இது வேலைக்காகிற விஷயம் மாதிரி தோணலை என்று நினைத்து கொண்டேன். இருக்கையிலிருந்து பணம் செலுத்துவதற்காக எழுந்து மேஜைகளை கடந்து உணவகத்தின் கவுண்டரை சென்றடைந்தேன். பணியாளர் என்னை சற்று வினோதமாக பார்த்தார். நான் ஏன் இரண்டு காபிகளை மற்றும் கேக்குகளை ஆர்டர் செய்தேன், பிறகு அவற்றில் ஒன்றை ஏன் கொஞ்சமும் சீண்டாமல் சுவைக்கு கூட தொட்டு பார்க்காமல் எழுந்துவிட்டேன் என்று அவர் ஆச்சரியப்பட்டிருப்பார். என் கைகள் சிறிய ஒப்பனை பெட்டியை இறுக பிடித்திருந்தது. நிஜமாகவே முன்னாலே முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வைத்து கொண்டு உரையாடலை பயிற்சி செய்வது அந்த சிந்தனை வந்த அன்று நல்ல யோசனையாகத்தான் தோன்றியது. விசித்திரமான உரையாடல் மற்றும் முற்றிலும் மாறுபட்ட அவதானிப்பால் இந்த சிறுகதை சிறப்பு பெறுகிறது. மேலும் இந்த கதையில் வரும் ஒரே நபர் பேசுவது போலான சொற்றொடர் அமைப்புகள் மற்றும் நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட வாக்கிய தொடர்கள் நம்மை இக்கதையில் எளிதாக தொடர்பு படுத்தி கொள்ள ஏதுவாய் உள்ளது. கதையின் கடைசி பத்தியில்தான் நம் கதையின் நாயகி முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து கொண்டு தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கிறார் அல்லது இன்னொரு நபருடன் பேச பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் என்பது புரிகிறது. இந்த வெகுஜன யதார்த்த பேச்சுக்கள் கேஷுவல் ஸ்மால் டாக்ஸ் எல்லாம் இரண்டாம் வாசிப்பில் இன்னும் பகடியாகவும் வேடிக்கையாகவும் இருப்பது கதாசிரியரின் திறமையை காட்டுகிறது. கதையை படித்த பிறகு என் நினைவிற்கு வந்த முதல் எண்ணம் 1996 வெளிவந்த சக் ஃபலன்ஹூக் எழுதிய ஃபைட் கிளப் என்னும் நாவல். இந்த நாவலில் எங்குமே பெயர் குறிப்பிடப்படாத கதை சொல்லிதான் இந்த நாவலின் நாயகன் ஃபர்ஸ்ட் பர்சன் நெரேட்டிவ் ஸ்டைல். நாவல் முழுவதும் கதை சொல்லி, த நெரேட்டர் என்றே அழைக்கப்படுவார். ஒரு கார் நிறுவனத்தின் உற்பத்தி கோளாறுகளுக்காக வாகனத்தை திரும்ப பெறும் துறையில் பணிபுரியும் நம் கதை சொல்லி, அவரது வேலையில் மன அழுத்தம் காரணமாகவும், அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய விமான பயணங்களால் ஏற்படும் ஜெட்லாக் காரணமாகவும், தூக்கமின்மை இன்சோம்னியா நோயால் பாதிக்கப்பட்டு தூங்க முடியாமல் தவித்து வருகிறார். ஒரு கடற்கரையில் கதை சொல்லி டைலர் டர்டன் என்ற நபரை சந்திக்கிறார். இருவரும் முதல் சந்திப்பிலேயே மிக யதார்த்தமாக உரையாடுகிறார்கள். பிறகு ஒரு வெடிகுண்டு விபத்தில் கதை சொல்லியின் வசிப்பிடம் முற்றாக அழிக்கப்படுகிறது. அதனால் அவர் டைலரின் வீட்டில் தங்க செல்கிறார். கதை சொல்லியை தன்னுடன் தங்க அனுமதிக்கும் டைலர் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். நீ உன்னால் முடிந்த அளவிற்கு வலிமையாக ஓங்கி என்னை அடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். கதை சொல்லி முதலில் தயங்குகிறார், பிறகு அடிக்கிறார். பிறகு இருவருமே அடித்துக் கொள்கிறார்கள். அதை விசித்திரமாக இருவருமே ரசிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் ஃபைட் கிளப் என்ற ஒரு ரகசிய அமைப்பை நிறுவுகிறார்கள். இதே போன்ற மனோபாவங்கள் கொண்ட ஏராளமான ஆண்கள் தங்கள் மன இறுக்கங்களை தளர்த்தி கொள்ள இந்த சண்டையில் கலந்து கொள்கிறார்கள். இப்படி இன்னும் பலர் ஈர்க்கப்பட்டு ஃபைட் கிளப் நாடு தழுவிய அளவில் புகழ் பெறவே, டைலர் டர்டன் இந்த ஃபைட் கிளப் அமைப்பின் விசுவாச உறுப்பினர்களை கொண்டு ப்ராஜெக்ட் மேஹாம் என்ற அமைப்பை உருவாக்குகிறார். இந்த அமைப்பு நவீன நாகரீகத்தை, த ஹோல் ஆஃப் மாடர்ன் சிவிலைசேஷன் முழுவதையும் வீழ்த்துவதற்காக செயல்படுகிறது. நம் கதை சொல்லி இந்த ப்ராஜெக்ட் மேஹாமின் அழிவு சக்தியின் வீரியத்தால் மனதளவில் அதிருப்தி அடைந்து, எப்படியாவது இந்த நாசவேலை நடவடிக்கைகளையும் டைலரையும் தடுத்து நிறுத்த தீர்மானிக்கிறார். அந்த முயற்சியில்தான் கண்டுபிடிக்கிறார் அவரேதான் டைலர் டர்டன் என்பதை. கதை சொல்லியின் மனநிலை மோசமடைந்து அவரது மனம் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க ஒரு புது ஆளுமையை உருவாக்கியது. அதுதான் டைலர் டர்டன். தான் சிகிச்சை பெற்று தூக்கமின்மையில் இருந்து குணமடைந்து உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்த கதை சொல்லிக்கு அப்போதுதான் புரிய வருகிறது, தான் தூங்குவதே இல்லை என்று. அவர் தான் தூங்குவதாக நினைக்கும் போது டெய்லரின் ஆளுமை வெளிப்படுகிறது. டெய்லர் ஆளுமை ஃபைட் கிளப்பை உருவாக்கியது மட்டுமல்ல, தான் தங்கியிருந்த குடியிருப்பை வெடிகுண்டு வைத்து தகர்த்ததும் அந்த ஆளுமைதான் என தெரிய வருகிறது. பிறகு கதை சொல்லியால் தன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, பிளவு ஆளுமையாகிய டைலர் டர்டனை தடுத்து நிறுத்த முடிந்ததா என்பதுதான் நாவலின் மீதி கதை. இந்த ஃபைட் கிளப் நாவலின் கதையை வைத்து அதன் பெயரிலேயே 1999 ஒரு ஆங்கில திரைப்படம் எடுக்கப்பட்டது. இது டேவிட் ஃபின்ச்சர் இயக்கத்தில் எட்வர்ட் நார்டன் மற்றும் பிராட் பிட் இணைந்து நடித்த திரைப்படம். இது மிக நேர்த்தியான திரைக்கதையுடன் ஒரு நல்ல மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் திரைப்படம் என கூறலாம். 1996 வெளிவந்த இந்த நாவல் வாசகர்களின் வரவேற்பை பெற்று, இதன் தொடர்ச்சியாக நாவலின் கதைக்கு பின் 10 கழித்து நடப்பதாக 2015 ஃபைட் கிளப் 2 என்ற நாவல் வெளிவந்தது. இந்த இரண்டாம் நாவலில்தான் கதை சொல்லியின் பெயர் செபாஸ்டின் என்று குறிப்பிட்டிருப்பார் நாவலாசிரியர். இந்த கதையை வாசித்த பிறகு எனக்கு வந்த மற்றொரு எண்ணம், சிறுகதை உலகில் மிக முக்கியமான பங்களிப்பை ஆற்றிய சுந்தர ராமசாமி ஐயா அவர்கள் எழுதிய ரத்னாபாயின் ஆங்கிலம் என்ற சிறுகதை. ஆங்கில மொழியில் புலமையும் பற்றும் கொண்ட ரத்னாபாய் டெல்லியில் வசிக்கும் தனது சிநேகிதிக்கு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதுவதாகவும், அதன் கடைசி பத்தியை இப்படியாக முடித்திருந்தால் என கதை துவங்குகிறது.
டெல்லியிலிருந்த தன் உற்ற சிநேகிதியான அம்புஜம் ஸ்ரீனிவாசனுக்கு வழக்கம் போல் ரத்னாபாய் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதினாள். அதன் கடைசி பாராவை, அம்பு, இந்த பட்டுப்புடவையை நீ பார்த்தா, என் கையிலிருந்து அதை பிடுங்கி உன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டு எனக்கு, ஐயோ எனக்கு என்று குதிப்பாய், சந்தேகமே வேண்டாம். ராதையின் அழகையும் கண்ணனின் வேணுகானத்தையும் குழைத்து இதை படைத்திருப்பவனை கலைஞன் என்று நான் கூசாமல் அழைப்பேன். வண்ணக் கலவைகளில் இத்தனை கனவுகளை சிதறத்தெறிந்தவன் கலைஞன்தான் என்று முடித்திருந்தாள்.
ரத்னாபாய் எழுதிய அந்த கடிதம் ஒரு பட்டுப்புடவை விவரிப்பதாக இருக்கிறது. அதை படித்த அம்புஜம் ரத்னாவின் ஆங்கிலத்தை புகழ்ந்து எழுதி அந்த புடவையைப் போல தனக்கும் 3 பட்டுப்புடவையை வாங்கி அனுப்பும்படி பதில் போடுகிறாள். ரத்னாபாயிடம் பணம் இல்லை. குடிகார கணவனிடம் கேட்டு வாங்க முடியவில்லை. தன் கை வளையல்களை அடமானம் வைத்து சேலைகளை வாங்கி அனுப்ப முடிவு செய்கிறாள். வங்கியில் புதன்கிழமை காலையில் மாத்திரம்தான் நகைக்கு பணம் கொடுக்கப்படும் என சொல்ல, ஏமாற்றத்துடன் சரி கடன் சொல்லி ஜவுளி கடையில் வாங்கி கொள்ளலாம் என வருகிறார் ரத்னாபாய். கடை பையன்கள் முன்னால் வந்து, அன்று நான் எடுத்து கொண்டு போன மாதிரி சேலை வேண்டும் என்கிறாள். பையன்கள் விழிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒருவருவராய் வந்து அவளை பார்க்கிறார்கள். யாரா அன்னைக்கு கொடுத்தது என்று முதலாளி அதட்டுகிறார். அவள் மனம் குறுகுறுத்தது. எதற்காக இப்படி சொல்கிறேன், எனக்கு புத்தி பேதலித்து விட்டதா என்று மனதிற்குள் முணுமுணுத்துக் கொள்கிறாள். நான் எடுக்காத சேலையை எப்படி இவர்கள் காட்ட முடியும் என்று ரத்னாபாய் ஆங்கிலத்தில் நினைத்து கொண்டே, நல்லதா எதையாவது காட்டுப்பா என்கிறாள். அற்புதமான ஒரு ஆங்கில கவிதையை படிக்க நேர்ந்து அதில் சில வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பட்டாடையை வர்ணித்தால் வர்ணனை மிக அற்புதமாக அமையும் என்று அவளுக்கு தோன்ற அந்த வர்ணனையை உடனடியாக அம்புவுக்கு கடிதமாக எழுதியதுதான் அந்த கடிதம். அங்கேதான் உளவியலில் கற்பனை புடவை வாங்கிய புடவையாக மாறியது. எப்படியோ 3 புடவைகளுக்கு கொஞ்சம் முன்பணம் செலுத்தி மீதியை புதன்கிழமை தந்துவிட்டு புடவைகளை வாங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருகிறாள். வந்ததும் அம்புஜத்திற்கு ஆங்கிலத்தில் மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறாள். அதில் புடவைகளை ஏற்கனவே எடுத்து அனுப்பிவிட்டதாக எழுதி முடித்து அதை மீண்டும் மீண்டும் வாசித்து பார்க்கிறாள் என அந்த சிறுகதை இப்படியாக முடிக்கிறார் சுந்தர ராமசாமி.
தான் எழுதிய கடிதத்தை 7-8 தடவை படித்து பார்த்தாள் ரத்னா. அவளுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. பாஷை ஒரு அற்புதம். கடவுளே, உனக்கு நன்றி, இல்லாவிட்டால் எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்றாள். மீண்டும் கண்ணாடி முன் நின்று சிறு அபிநயத்துடன் அந்த கடிதத்தை படித்தாள். புதன்கிழமை காலையில் பேங்குக்கு போக வேண்டும் என்ற ஸ்ரத்தையே ரத்னாபாய்க்கு ஏற்படவில்லை.
இந்த கதையின் மூலம் சுந்தர ராமசாமி தன் வாசகர்களுக்கு சொல்ல விளைவதாக நான் கருதுவது, மொழி ஒன்றின் விஸ்தாரம் எப்படியெல்லாம் ஒரு பெண்ணின் வெற்றிடங்களை நிரப்புகிறது என்பதுதான். ரத்னாபாய்க்கு அது ஆங்கிலம். திரு எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களின் அவளது வீடு என்ற சிறுகதையில் வரும் அகல்யாவுக்கு அது வீடு வாடகைக்கு விடப்படும் என்ற விளம்பரத்தை பேப்பரில் பார்த்ததும் வெறுமனே அந்த வீட்டை பார்த்து வருவது. எழிலரசி புகழேந்திக்கு அது இசை, அர்ச்சனா புருஷோத்தமனுக்கு அது ஓவியம். நண்பர்களை, யார் இந்த எழிலரசி அர்ச்சனா என்று யோசிக்க வேண்டாம். அவள் எந்த வீட்டு இல்லத்தரசியாகவும் இருக்கலாம். பெயர்கள் மாறும், அப்பெயர் கொண்ட பெண்ணின் விருப்பங்கள் மாறும், மேற்கொள்ளும் கலையின் வடிவங்கள் மாறும். ஆனால் வெற்றிடங்கள் மாறுவதே இல்லை. ஆண்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத வெற்றிடங்கள் இவை.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.